ஓகே, ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏர்போன் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது ஓகே. இப்போ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஆண்டவருடைய சத்தியத்தை. நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறுகலான பாதை. அந்த குறுகலான பாதை எப்படிப்பட்ட பாதைனா, ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய பாலாங்குழி இருக்குன்னு வைங்க. ரெண்டு பக்கமும் ஆபத்தான குழிகள், அதுல தாண்டி இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் போனோம்னா இங்கிருந்த நாசத்துக்கு மோசத்துக்கு நாம் உள்ளாகுவோம்னு வைங்க. பெரிய பாலாங்குழி இருக்கு, ரைட் லெப்ட் போக முடியாது, நேரா போகணும். அப்படிதான் சத்தியம், அது ஒரு குறுகலான பாதை. யோசுவா ஆண்டவர் சொல்லும் போது, என்னுடைய வசனத்தில் நீ இரவும் பகலும் தியானித்து நீ ரைட்டுக்கோ லெப்டுக்கோ நீ போக கூடாதுன்னு. கவனிச்சு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன்னு? ஏன்னா நம்ம வந்து தவிர்க்க முடியாம கள்ள போதகத்துக்கு போயிடும், சத்தியத்தை விலகி போயிடும். இந்த குறுக பாதையை விட்டோம்னா, இந்த குறுகலான பாதை சத்திய பாதை, அதை விட்டுட்டு வேற ரைட்டு போனோம்னா லெப்ட் போனோம்னா சரி, ஒரு கள்ள போதகத்திலையும் சத்தியத்தை விட்டு விலகி போற பாதையில போயிடும். ஏன்னா கள்ள போதகம்ன்றது வந்து சத்தியத்தை மறுக்கிறது தான் கள்ள போதகம்னு நினைக்க கூடாது. சத்தியமாதே தெரிஞ்சு அதை புரட்டுகிறது, சத்தியத்தை புரட்டுகிறது தான் கள்ள போதகம். ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு சத்தியத்தையே அதுக்கு விரோதமா வைக்கிறது தான் கள்ள போதகம். கடவுளுடைய இறையாண்மையை வலியுறுத்தும் போது சில நேரங்களில் ரொம்ப ஒரு காரியத்தை வலியுறுத்தி மனுஷனுடைய பொறுப்பை இல்லாம கூட செஞ்சிடலாம். அதே மாதிரிதான் சீர்திருத்தவாதிகள் அந்த காலத்துல விசுவாசத்தினுடைய அவசியம். ஏன்னா ரோமன் கத்தோலிக்கு கிரியை கிரியிட்டு இருந்துச்சேன்னு சொல்லி விசுவாசத்தை ரொம்ப வலியுறுத்தினதுனால வரப்போற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அந்த பேலன்ஸை தவறி, ஓகே கிரியைகள் இல்ல விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே நம்ம இன்னொரு கோணத்துல போயிடலாம், கிரியைகளை மறந்துடும். உலகம் ஃபுல்லா இப்போ அந்த காலத்துல சீர்திருத்தவாதிகள் ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா, கிரியைகள் இல்ல விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு இதே வழங்கி வேதம் சொல்லுகிற பாதையில போயிடலாம், அப்படியே நம்மளும் போயிடலாம். ஆகவே நம்முடைய விசுவாச அறிக்கை அந்த வேத பேலன்ஸை நம்ம கொண்டு வருது. அந்த குறுகிய பாதை, இப்படி போனா தப்பு, இப்படி போனா தப்பு, இந்த பாதை தான் நமக்கு காட்டுகிறது தான் வேத பாதை. எங்க சர்ச்ல போன வாரம் யூஎஸ் சர்ச்ல, அந்த யூஎஸ் சர்ச்ல பல இடங்கள்ல போய் அவரு சபைகள்ல கலந்துக்கிறவரு, அந்த சபைகளை பத்தி அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சகோதரர் வந்திருந்தாரு. அவர் வந்திருக்கும் போது பேசிக்கிட்டே இருக்கும் போது அவரு சொன்னாரு, பாருங்க இது ரொம்ப எல்லா சபைகளும் இப்பெல்லாம் இப்ப மோசமா போகுது, நான் வந்து நற்கிரியைகளை பத்தி ஒரு பிரசங்கம் கேட்கணும் கேட்கணும்னு பாக்குறேன், எங்கேயுமே கேட்க முடியாம போயிருக்குது இப்போ இந்த காலத்துல. ஏன்னா நம்ம விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே ஒரு கோணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடலாம். அப்போ நான் கொஞ்சம் ஒரு குட்டி பெருமையோடு சொன்னேன், போன வாரம் தான் நான் நற்கிரியை ஆரம்பிச்சு எங்க 1689 சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த விருப்பப்பட்ட நீங்க அட்டன் பண்ணுங்க, அவருக்கு தமிழ் புரியாது இல்லைன்னா வர அணிட்டு இருந்தாரு. பாருங்க இந்த பேலன்ஸ் வேதத்துல நம்ம அழகா பாக்கிறோம், எங்கெல்லாம் வேதம் வந்து, அதனாலதான் வேதம் தான் நமக்கு, வேதம் எவ்வளவு அளவுக்கு வேதத்துக்கு ஒட்டி போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பேலன்ஸோடு போறதுக்கு தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற. எங்கெல்லாம் பைபிள்ல நம்ம எந்த பாவ நிலையில் இருந்தோம், கடவுள் நம்மளை எப்படி ரட்சித்தாரு, அது எங்கெல்லாம் வலியுறுத்தி நம்முடைய ரட்சிப்பின் கதை சொல்லுதோ அது வந்து முடியறது எங்க பாத்தீங்கன்னா, எப்ப பாரு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு, அந்த ரட்சிப்பு வந்து நற்கிரியையில முடியணும்னு வேதம் சொல்லுது. போன வாரம் தீத்துல இருந்து நமக்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா, நீங்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இன்னொரு பகுதியும் எடுத்தோம்னா ரெண்டு பகுதியும் இருக்கலாம், பாவர்களை நீங்கள் மதித்தவர்களா இருந்து, அந்த பகுதி தெரிஞ்சதுதான் நமக்கெல்லாம். எவ்வளோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து நம்மள நம்முடைய கிரியைகளினால் ரட்சிக்கல, பாருங்க கிரியைகள் எங்க அங்க வரல, ரட்சிக்கல கிரியைகளால் நம்ம ரட்சிக்காமல் அவருடைய கிருபையினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். அது சொல்லி முடிச்சாரா? அதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு அப்புறம் 10வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். வி ஆர் த வர்க்மேன்ஷிப். கடவுள் இந்த மாதிரி ஒரு சாக்கடையிலிருந்து நம்மளை எடுத்து, செத்தவர்கள் இருந்து நம்மளை எடுத்து ரட்சித்து, நம்மளை என்ன அவர் ஒரு வேலையை செஞ்சு ஒரு ஒரு செய்கையா இருக்கிறோமா, ஒரு வர்க்மேன், அவருடைய கிரியையா இருக்கிறோமா? எதுக்கு கிரிய, எதுக்கு நம்மளை ரட்சித்தாரு? நாம் நற்கிரியைகளை செய்ய. எப்படிப்பட்ட நற்கிரியைகள்னா, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உலக தோட்டத்திற்கும் என்பதாகவே இந்த மாதிரி நற்கிரியைகளை நம்ம இருக்கணும், அதை ஆயத்தம் பண்ணார். எவ்வளவு வலியுறுத்துற போல் பாருங்களேன். ஆகவே இந்த வேத பேலன்ஸ்ல நம்ம பார்க்க தவறக்கூடாது. நற்கிரியைகளுடைய அவசியத்தை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த இந்த சாப்டர்ல 7 பேரா எல்லாம் உள்ளடக்கியபடி நற்கிரியைகளை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கு. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பிரதர் சொன்னார், இதெல்லாம் நம்ம படிச்சது அந்த டாபிக் எல்லாம் போய் காமிச்சுக்கிட்டு இருந்தா சில பேரெல்லாம் அந்த காலேஜ் இந்த காலேஜ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா, நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன், எந்த காலேஜ்ல எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்பெல்லாம் ரொம்ப மோசமா அங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா. அந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நற்கிரியைகள், தி தியாலஜி ஆஃப் குட் வர்க்ஸ். அதை நம்ம படிச்சுட்டு வரும்போது இதுல என்ன பார்த்து படிக்கிறோம், நற்கிரியைகள் நற்கிரியைகள் வந்து 7 பேராக எல்லாம் உள்ளடக்கி சொல்லுகிறது. முதல் பேரா நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம், நற்கிரியைகள் என்றால் என்ன, நற்கிரியைகள் என்றால் என்ன இல்லை அப்படின்னு பார்த்து முடிச்சிருக்கோம். வாட் ஆர் குட் வர்க்ஸ்? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில, பரிசுத்த வார்த்தையில கட்டளையிட்டு இருக்கிற காரியங்களை செய்வது மட்டும்தான் நற்கிரியை. அதுதான் ஒரு கிரைட்டீரியா. நெகட்டிவா எது நற்கிரியை இல்ல? ரெண்டாவது பாகம் அதே பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுது, வேத வசனத்தில் இல்லாத மனிதர்களுடைய கண்டுபிடிப்போ, எதனால கண்டுபிடிக்கிறாங்க, மனிதனுடைய குருட்டு ஆர்வத்துல, எனக்கு இது செஞ்சா நல்லதா இருக்கும், இது செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய குருட்டு ஆர்வத்தினாலயோ, இல்ல இது நல்ல நோக்கம் என்ற போர்வையில செய்கிற எந்த காரியமும் அது நற்கிரியையா ஆக முடியாது. அது தெளிவா போன வாரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம படிப்போம், ரெண்டாவது பேராகிராஃப பார்ப்போம். ரெண்டாவது பேராகிராஃப்ல நற்கிரியைகள் நோக்கம் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? இந்த நற்கிரியைகள், அந்த பேராகிராஃப் எப்படி ஆரம்பிக்குது, இந்த நற்கிரியைகள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது 7 நோக்கங்களை எடுத்து வைக்குது அந்த ரெண்டாவது பேராகிராஃப். பாருங்கள் எவ்வளவு அருமையான 7 காரியங்கள் பாருங்க. முதலாவது, நற்கிரியைகள் நம்முடைய நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கிறதற்கு கனியாக ஆதாரமாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய ரட்சிப்புக்கு ஆண்டவருக்கு நம்ம காட்டக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய நன்றியின் வெளிப்பாடாக நற்கிரியை இருக்கிறது. மூன்றாவதாக, நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நற்கிரியை பலப்படுத்துகிறது. நாலாவது, நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கு பக்திருப்தி அடையும்படி, அவங்க ஆண்டவருக்குள்ள வளரும்படி நற்கிரியை உதவி செய்கிறது. அஞ்சாவது, சுவிசேஷத்தை அலங்கரிக்கிறது. ஆறாவது, சத்துருக்களுடைய வாயை அடைக்கிறது. ஏழாவது, நற்கிரியைகள் தேவன் மகிமைப்படுத்துகிறது. இந்த 7 நன்மைகள் வேகமா ஒண்ணுன்னா பார்ப்போம். நற்கிரியைகள் முதலாவது என்ன செய்து, எனக்குள்ள உண்மையான விசுவாசம், உயிருள்ள ஜீவனுள்ள விசுவாசம் இருக்குன்றதுக்கு ஒரு கனி, ஒரு ஆதாரம் நற்கிரியை. ஏன்னா நம்ம படிச்சுட்டு வந்த எல்லா ரட்சிப்பின் படிமுறைகளை யோசிச்சு பாருங்க. சாப்டர்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறோம், தெரிந்து கொள்ளுதல், திப்ப உறுதியான அழைப்பு, நீதிமான் ஆக்குதல், மகவேற்பு, பரிசுத்தம் ஆக்குதல், ரட்சிக்கிற விசுவாசம், மனம் திரும்புதல், இது எல்லாமே இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்ல எனக்கு நடந்திருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. பாருங்க, ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்குது. சரிங்களா, திப்ப உறுதியான அழைப்பு உங்களுக்கு நடந்திருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஆண்டவரால் தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டீங்க, நீங்க ரட்சிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், எனக்குள்ள இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, உனக்குள்ள இருக்கா எனக்கு தெரியாது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளர்னல் வேர்க்ஸ் ஆஃப் காட், இதெல்லாம் தேவன் நமக்குள்ள நம்ம கண்ணுக்கு புலப்படாம உள்ளத்துல ஆவியில செய்யற ஒரு காரியம் சொல்ல முடியாது, யாருமே அது சொல்ல முடியாது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்க். ஆனா அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்திருக்குன்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம், ஒரு பெரிய வெளிப்படுகிற காணும்படிக்கு வெளிப்படுகிற ஒரே காரியம் மறுக்கிறீர்கள். உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மனுஷனோ மனுஷியோ அடைந்திருக்கிறாங்க அப்படின்றது எப்படி தெரியும்? அவங்க வாழ்க்கை மாறி இன்னமே ஆண்டவருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்வதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அவங்க தட்டிப்ப உறுதியை அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளைனாலதான் அப்படி செய்ய முடியும். கடவுளுடைய பிள்ளையா மாறினவங்க தான் அவங்களுக்கு ரட்சிக்கிற விசுவாசம் மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியும் திரும்புதல் ஏற்பட்டதுனாலதான் ஒருத்தர் இப்படி நடந்து கொள்ள முடியும். கண்ட புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் வாழ்க்கை மாறி அது நடக்கலாம். அந்த நற்கிரியைகள் இல்லைன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க ரட்சிப்பு கேள்விக்குறிதான். உண்மையான லட்சியத்தை தவிர்க்க முடியாம வேதபூர்வமான நற்கிரியைகள் வெளிப்படும். நாம் கிரியையினால் ரட்சிக்கப்படுவதில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிரியைகளை நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்படுகிறோம் சொல்லலாம் இல்லைங்களா. முழு புதிய பாடு ட்ரேஸ் பண்ணா இது வலியுறுத்தத்தை பார்க்கலையே, முழு பழைய புதிய பாடே பார்க்கலாம். நம்ம நமக்கு நேரம் வேகமா நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் இதை சொல்றாரு, அப்போஸ்தலர் இதை சொல்றாங்க, ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி ஓநாய்கள் போல வருவாங்க, ஓநாய்களா இருந்து ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருவாங்க. அவங்களை எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கலாம்? அவர்களுடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள். போதகர் கள்ள போதகர் நல்லா போதிக்கிறார். வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாருங்க, எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்யறாருங்க, ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு. அவரு எத்தனையோ பேர் அரசியல்வாதி கூட செய்யறாங்க இல்லைங்களா, மக்கள் கிட்ட 100,000 ரூபாய் கொள்ள அடிச்சுட்டு அவங்க மனசாட்சி திருப்திக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு தர்மம் செய்யுது, அது ஒரு நெருக்கியா யோசிச்சுப்பாருங்க. வேதத்துக்கு கட்டுப்பட்டு விளக்கையெல்லாம் என்னன்னு நம்ம முதலே படிச்சுட்டோம். ஆண்டவருடைய வசனத்தின்படியா வாழ்க்கையை அமைச்சுக்கணும், ஆண்டவர் சொன்னதைத்தான் செய்யணும், ஆண்டவர் சொன்னதை மிஞ்சி செய்யக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ப்ரையாரிட்டி, தன் வாழ்க்கையில முக்கியமான நேரத்தையும் நோக்கத்தையும் அதையும் இதையும் செய்யறதில்ல. எதையோ இயேசுக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு, ராஜாவா அவருக்கு வா அது அரசியல்வாதி அவருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய வசனத்துல நான் வளரணும், அதை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வசனத்தை படிச்சு வாழ்க்கையில ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியும், அதுதாங்க நற்கிரிய. ஆண்டவருடைய விதிமுறை ஒரு ஒரு நற்கிரியைக்கு ஒரு நிபந்தனை என்ன? கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியும் தான் நற்கிரியைகள். அது ஆண்டவர் மாத்திரம் இல்ல, பவுலோ அதை வலியுறுத்துறாரு. 1 கீத்து 1:16 அவர் சொல்றாரு, அவர்கள் ஒரு எச்சரிக்கைய சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், சொல்றாங்க கடவுளை தெரியும்னு, ஆனா கிரியைகள்னாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவங்க மோசமானவங்க, அவங்க தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள், கடவுள் எங்களுக்கு தெரியுங்க, ஆனா வயசுறந்தா வருதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான், நடத்தலாம் கெட்ட நடத்தத்தான், உலக பிரகாரமான நடத்தத்தான். ஆனா தேவனை அறிஞ்சிருக்கிறோம் என்று அறிக்கை இடுவாங்க, அவர்கள் கிரியைகளோ அவரை மறுதளிக்கிறது. அவர்கள் அருவர் என்ன சித்தா இருப்பாருன்னா, அருவர்க்கப்படத்தக்கவர்கள் கீழ்படியாதவர்களும் கடைசியில எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அதனால நற்கிரியையே செய்ய முடியாது. ஏன்னா நற்கிரியை செய்யறது வந்து பரிசுத்தாவியால மறுஜென்மம் அடைந்த ஒருத்தனால தான் செய்ய முடியும். சும்மா பேருக்கு பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் அது சொல்ற, ரட்சிப்புக்கும் நற்கிரியைக்கும் இருக்கிற உறவு பிரிக்க முடியாது. அதே அதை வலியுறுத்தணும். 2 தீத்து 2:14 சொல்ற, இயேசு கிறிஸ்து நம்மள ரட்சித்ததே அதற்காகன்ற மாதிரி 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்கு சொந்தமான ஜனங்களாகவும் கவனித்து பாருங்க. அடுத்தது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மைத்தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தது எதற்கா? நம்ம நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியமா ஆர்வமா இருக்கணுமா? உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை உணர்ந்தவன் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்குவான். யாக்கோபு இன்னொன்னு சொல்லிட்டே போலாம், புதிய ஏற்பாடெல்லாம் இது வலியுறுத்துறது. உண்மையான ரட்சிப்பு நற்கிரியையில வெளிப்படும் அவர் வலியுறுத்தலையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த பொய் விசுவாசம். அவரு கேலி மாதிரி சொல்றாரு யாக்கோபு 2:18. ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்றான், எனக்கு விசுவாசம் இருக்கு, உனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு கிரியைகள் இருக்குன்னு நீ சொல்றியா? இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, உன்னுடைய விசுவாசத்தை நற்கிரியை இல்லாம காட்டுறேன், நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை கிரியை மூலமாக காட்டுகிறேன். ஒரே தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறியா? நல்லதுதான், பிசாசம் விசுவாசிக்கிறியா? அதுல என்னையா பெரிய விஷயம்? நம்புற ஆண்டவர் இருக்குதுன்றது அது இல்ல. உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம் என்ன? ஓ மூடலே அவனு திட்டுறாரு இல்லைங்களா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து. ஒரு ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்த பெணமோ அதே மாதிரி கிரியைகள் இல்லாத விசுவாசம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை எவ்வளவு வலியுறுத்துற யாக்கோபியே ஒன்னு யோவான் ஒன்னா சொல்லிட்டு வர பாருங்க. பவுல எடுத்த இயேசுவை எடுத்தா இல்ல யோவான் எடுப்போம். யோவான் 2:3 அவர் என்ன சொல்றாரு? 1 யோவான் 2:3, இதனாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிகிறோம். எதனாலே? அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதனால். ஒருவன் நான் அவரை அறிந்திருக்கிறேன், ஆனால் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இருந்தானா, அவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. ஆகவே இதெல்லாம் நான் உங்க வசனங்கள் எடுத்து காமிச்சேன், ஏன்னா இது ரொம்ப அவசியம். மறுக்க முடியாம இந்த வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடே நமக்கு என்ன சொல்லுது? ஒரு ரட்சிப்புக்கு ஒரு உண்மையான மறுக்க முடியாத கனியும் ஆதாரமும் நற்கிரியைகள். யாரோ ஒருத்தர் சொன்னார், இங்கிலீஷ்ல அழகா சொல்லி இருக்கிறார், தேவனுக்கு முன்பதாக நம்ம விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆகும். ஆனா அந்த விசுவாசத்தை மனிதனுக்கு முன்பதாக நாம் வெளிப்படுத்துறது கிரியைகள்னால தான். இங்கிலீஷ்ல வரும், பை ஃபேத் ஆர் சோல்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைட் பிஃபோர் காட், by works our faith is justified before ourselves and fellow men. அப்படித்தான் நம்மளை நியாயப்படுத்திக்கிறோம் சார். அந்த விசுவாசத்தினால ஆண்டவருக்கு முன்பதாக நியாயப்படுத்திக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆனா அந்த விசுவாசத்தை மனுஷர்களுக்கு முன்பதாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் எப்படி வெளிப்படுத்துறோம்? கிரியை தான். ஓகே, முதல் காரணம் அதான், கிரியைகள் ரட்சிப்புக்கு ஒரு உண்மையான விசுவாசத்துக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு கனி. ரெண்டாவது நோக்கம் என்ன? நற்கிரியைகள் ஆண்டவருக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் டு காட். விசுவாசிகள் இந்த நற்கிரியைகள் மூலமாக தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். நற்கிரியைகள் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு சில நேரங்களில் ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைச்சி பார்த்து நன்றி பெருக்கு வரும் இல்லைங்களா? தாவீது 116 சங்கீதத்தில் சொல்ற மாதிரி, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்புல செஞ்ச அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அவருக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு விதத்துல நம்ம அவர் தலை மேல கையை வைத்து நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல போட்டு அவருடைய நீதியை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம பாவங்கள்னால அவர் தபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அப்படித்தானே நம்ம ரட்சிக்கப்படும். ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துட்டு மேல வந்த மாதிரி, அதனாலதான் யாக்கோபு, யாக்கோபுன்றதுக்கு பேர் என்ன? அவன் காலை பிடிச்சிட்டு அவங்க அண்ணன் மேல வந்துட்டான். அதே மாதிரிதான் நீங்களும் நான் இயேசு கிறிஸ்து காலை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம மேல வந்தோம், அவரை கீழ் தள்ளி இல்லைங்களா? அந்த மாதிரி அதை அனுமதிச்சார் ஆண்டவர். உண்மையா நம்ம ரட்சிப்பு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஒரு விதத்துல நம்ம அப்படித்தான். ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்த பாவத்தை அவ்வளவு சாதாரணமா நீ நினைக்கிறியாப்பா, ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் மன்னிப்பு பெறணும்னா இயேசு மேல நம்ம ஒரு விதத்துல பழையாட்பாடுல அந்த மிருகத்தின் மேல கை வைக்கிற மாதிரி இயேசு மேல ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை நீங்க செஞ்ச மாதிரி உங்க தலை மேல வாங்கிக்க ஆண்டவர். அந்த யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தை அது ஆண்டவர் தலை மேல போட்டுரு, வாங்கிக்கிட்டு இதை நீங்க செஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டு, இது குற்றத்தையும் தண்டனையும் நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு மன்னிப்பையும் நீதிமான ஆக்குதல கொடுங்க ஆண்டவர். அப்படித்தான் அங்க வச்சிருக்காரு. என்ன மாதிரி ஒரு ரட்சத்தின் வழியை ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை நினைச்சு பார்க்கும் போது ஒரு உள்ளத்துக்கு நன்றி, எல்லாம் கொடுத்த நன்றிக்கு நம்ம அந்த நன்றி வந்து ஒரு சும்மா இருக்கிற பாசிவ் நன்றி இல்லை, ஜஸ்ட் எமோஷனல் இல்லை. அந்த நன்றி எப்படியாவது வெளிக்காட்டணும்னு இருந்தே இருக்கும். உண்மையா பாவ மன்னிப்பு உணர்ந்தவங்க, ரட்சிப்பு பாவ விடுதலையை பெற்றவங்க, அந்த பாவி ஸ்திரீ மாதிரி அவனால சும்மாவே இருக்க முடியல. பாருங்களேன், அந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு போய் ஆண்டவருடைய காலில் ஊற்றி கண்ணீரை விட்டு அழுத அவன் செஞ்ச நற்கிரியை மேலது இல்லைங்களா, அது செய்யாம இருக்க முடியாது. உண்மையா ரட்சிப்பு இருக்கிறவங்க நன்றி இருக்காது உனக்கு, நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டவனா நன்றி இல்லை உனக்கு. எப்படி வெளிப்படுத்துறோம் நம்ம ரட்சிப்பு நன்றி? சும்மா சொல்லிக்கிறதுல நானும் ரட்சிக்கப்பட்டவன், நன்றி எங்க இல்லைங்களா? ஒரு பேசிட்டு இருந்த என்னங்க அவங்களை டிக் பண்ணுது, இவ்வளோ மினிஸ்ட்ரி மண்டேல இருந்து ஸ்டார்ட், டியூஸ்டே இது, வெட்னஸ்டே யூத் மீட்டிங், டே ஃபேமிலி விசிட்டேஷன், ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங், என்னங்க இது? புள்ளைகளால இருக்கவங்களே அவனும் இதை பண்றது இல்லையா? அந்த ஊர்ல ஒருத்தனும் பண்றது வாட் டிக்ஸ் யூ? இல்ல இது ஏதாவது நன்மை இருக்கா? ஒரு ரூபா இருக்கு, ஏன் இப்படி உழைச்சி பண்ற? ஒரே ஒரு காரணம், அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? நன்றி இல்ல, வேற ஒண்ணும் இல்ல காரணம், வேற எதுவுமே. கிறிஸ்து செஞ்சதுக்கெல்லாம் நன்றி இல்லைங்களா? ஒரு அது இந்த ரட்சிப்போ உணர்ந்தவனுக்கு ஆழமான நன்றி வரணும். அதுதான் ஒரு வெளிப்பாடு, இந்த நற்கிரியை வெளிப்பாடு. ஆழமான நன்றி நம்ம ஊக்குவிக்கிற நம்ம இருதயத்துல ஒரு அனலம் ஊட்டு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமே, ஒரு நேச்சுரல் வெளிப்பாடு இல்லையா? பவுல் சொல்ற மாதிரி தேவனுடைய இறக்கர்களை முன்னிட்டு அதுக்கு கொடுக்கிற என்ன சரியான பதில், நீங்கள் உங்களை ஜீவ பலியா கொடுங்க இல்லைங்களா? அது நன்றியின் வெளிப்பாடு. நற்கிரியில வரும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது அவர் கட்டளைட்ட காரியம் ஏதாவதுன்னா கண்டபடி இல்லை, அவர் கட்டளைட்டபடி அவர் கட்டுப்பாடுக்குள்ள வசனத்துக்கு அடங்கி நான் செய்யலாம், அவருக்கு கீழ்படி செய்யணும், அந்த கோட்டுக்குள்ளதான் செய்யணும். அப்படி செய்யணும்னு ஆர்வம் துள்ளல் ஆர்வம் வரும். ஓகே, அது அது இருக்கும். ரெண்டா மூணாவதாக நற்கிரியினுடைய நோக்கம் என்ன? அஷ்யூரன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்தன்ட், நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைங்களா? இது அருமையான ஒரு டாபிக். இந்த 18வது அதிகாரத்துல வரப்போது கிருபையும் ரட்சிப்பின் நிச்சயம் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம், அது அற்புதமான ஆசீர்வாதம். ஒரு பியூரிட்டன் ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ரொம்ப அடையும் போது அந்த வாழ்க்கை இந்த பூமியிலேயே பரலோக வாழ்க்கையா மாறி போகும். பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற எல்லையற்ற பொக்கிஷங்கள்லாம் நமக்கு ஏன் அனுபவ பூர்வமா இல்லை? ஏன்னா அதனுடைய நிச்சயம் நமக்கு ரொம்ப இல்லைங்க. அதான் பிரச்சனை. விசுவாச வாழ்க்கையிலேயே நம்ம போராடுறது எதுக்குன்னா விசுவாசம் இல்லை, சரியா? விசுவாசம் ஒரு நிச்சயத்தை அடையல, எனக்கு தெரியும்னு கண்ண பாக்குற மாதிரி விசுவாசம் நிச்சயத்தை கொடுக்க முடியும் இல்லைங்களா? நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள், நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்கன்ற அளவுக்கு நமக்கு நிச்சயத்தை கொடுக்க முடியும். அதான் அஷ்யூரன்ஸ். சில பேர் அந்த அஷ்யூரன்ஸ் நிலைமைக்கு வரும்போது ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன், அது எவ்வளவு உண்மையோ தெரியல. அவருக்கு வந்து கூட வந்து தன் வைஃப் இருக்கிறத விட கண்ணால பாக்குற வைஃபை விட கண்ணால பாக்காத இயேசு தன்னோடு இருக்கிற நிச்சயம் அவருக்கு அவ்வளவு உறுதியா இருக்கும். ஏன்னா விசுவாச கண்கள் அவ்வளவு திறக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த அஷ்யூரன்ஸ் எல்லாம் இல்லைங்க. அதனாலதான் போராடுறது, உழுவுறது, எந்திரிக்கிறது, எத்தனையோ சந்தேகங்கள். இந்த நேரத்துல நான் ரட்சிக்கப்பட்டவனான்னு கூட சந்தேகம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, எவ்வளவு சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு சமாதானற்ற நிலைமை. ஏன் இதுக்கெல்லாம் அஷ்யூரன்ஸ் இல்லை? அந்த அஷ்யூரன்ஸ் நமக்கு உறுதி ஆகும் போது அந்த சாப்டர்ல 18வது அதிகாரத்துல வரும், நமக்கு எதையுமே விசாலம் அடைந்து சமாதானத்தினால, பரிசுத்தாவின் அன்புனால, நிறைவுனால, தெய்வீக பலத்தினால, எல்லாம் ஆண்டவருக்கு செய்யற ஜபமும் சரி வேத வசனமும் சரி பெரிந்தமா மாறி போவோமா? அஷ்யூரன்ஸ் தான் அவர் எழுதியிருக்காரு. ஹெவன் ஆன் எர்த், பூமியில பரலோகை இறங்குன ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமா? அஷ்யூரன்ஸ் அடைஞ்சோம். அந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்கறது என்ன? இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நற்கிரியைகள், நம்முடைய நற்கிரியைகள் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக செய்ய, வசனத்துக்கு ஏற்றபடி செய்ய ஆரம்பிக்கும் போது, அது கடவுளுக்கு பிரியப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வந்து நாம் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள்னு சாட்சி கொடுத்து நம்மளுக்கு உறுதி அளித்து, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதை என் நாமோ ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, நான் கடவுளுடைய பிள்ளைன்னு ஆவியானவர் உள்ள எது மூலமா அசுரன்ஸ் கொடுக்கிறாரா? நம்முடைய நற்கிரியைகள் மூலமா தான். எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு லட்சத்தின் அனுபவம் நடந்திருக்கு. திப்ப உறுதி உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டு, இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்து மெய்யாகவே கடவுள் என்ற நிச்சயத்தில் அன்பு கூர்ந்து என் பாவங்களை ஒவ்வொன்றும் இயேசு சுமந்து பரிபூர்ண லட்சிப்பை நிறைவேற்றி எனக்காக மதித்து உயிர்த்து பரத்துக்கு ஏறிப்போய் எனக்காக பரிந்து பேசுகிற தேவன், அந்த அஷூரன்ஸ் இருக்கே அது அற்புதம். அது வந்துச்சுன்னா இதயத்துல நம்ம கலி கூர்ந்து இருக்கலாம். அது நற்கிரியைகள்னால தான் வருது. ஏன்னா அந்த ஒரு நற்கிரியைய எந்த ஒரு ரட்சிக்கப்படாத பாவி செய்ய முடியாது. ஏன்னா சீர்கெட்டவர்கள் நம்ம இன்னும் வரப்போற பேரைகளை பார்க்க போறோம். ஒரு இயற்கை மனிதன் ரட்சிக்கப்படாதவனால ஒருபோதும் ஒரு நற்கிரியை செய்ய முடியாது. நற்கிரியை செய்ய முடியாது. அது அது நமக்கு இதுதான் கொடுக்குது. இந்த நற்கிரியைகள் தான் நமக்கு அந்த அஷூரன்ஸை கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. நம் கடவுளுக்கு முன்பதாக நீதிமானா இருக்கிறோன்ற அஷூரன்ஸ். அதுக்கு பல வசனங்கள் இருக்கலாம். இந்த 1 யோவான் 2:3 நாம் இதனாலே நான் அவரை அறிந்திருக்கிறோம், அறிகிறோம். எதுனாலே? அவருடைய கற்பனைகளை கீழ்படுகிறதுனால இல்லைங்களா. இன்னும் 2 பேதுரு 1:5 நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் நாம் உறுதிப்படுத்தணும்னு போட்டிருக்கு. எப்படி அவர் சொல்றார்? அடுத்தது நற்கிரியைகள், இவைகள்லாம் ஞானத்துல அறிந்த நீங்க வளரும் போது இதெல்லாம் செய்யும் போது அது உறுதியாகும். ஓகே, 4வது நோக்கம் என்ன? நற்கிரியைகளுக்கு நம்முடைய சக விசுவாசிகள அவர்களை கட்டி அவர்களை பக்தி விருத்தியில நம்ம வளர்க்கிறோம், ஊக்கப்படுத்தும். எப்படிங்க? ஏன்னா நற்கிரியைகள் வந்து நம்ம விசுவாச நற்கிரியைகளை செய்யும் போது நம்ம வெறும் சேர்த்துக்கு போனோமா, லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்தோமா, முடிஞ்சிச்சா, கண்ணும் கண்ணும் படாம எஸ்கேப் ஆகலாமா? நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த சர்ச்சில் போய் நற்கிரியைகள் செய்கிறவர்களா நம்ம இருக்கும். ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தின் வெளிப்பாடாக ஆண்டவர் மேல இருக்கிற நன்றியை வெளிப்படுத்தும். நம்ம நிச்சய ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம மற்ற விசுவாசிகளுக்கு நற்கிரியைகளை அவங்களை விசாரிச்சுட்டு போனவாறு நம்ம படிச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களை வாழ்த்துறது அதெல்லாம் ரொம்ப மிஞ்சி செய்வோம். அவங்க வாழ்த்துறது, அவங்க மேல ஏதாவது அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா, விசுவாசிகள் கஷ்டங்களை அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா, அதை பண்ண முடியுமா, ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஊக்கத்தோடு நம்ம நற்கிரியைகளை செய்வோம். வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணமா இருப்போம். நம்ம குடும்பத்திலயும் நம்ம மற்ற சகோதரங்கள் நம்ம சகோதரிகள் நம்மளை பார்க்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனைவியை அன்பு செய்யறோம், வைஃபாக புருஷர்கள் கீழ்படுகிறோம், அதெல்லாம் பார்க்கும் போது அதனால கடவுள் நம்ம குடும்பத்தை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு, சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. மற்றவங்க பார்க்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணுமே, நம்மளே ஆண்டவருக்கு கீழ்படியணுமே, வசனத்தின்படி நடந்தா நமக்கும் இப்படி இருக்குமே, அவங்களுக்கு எதுக்கு ஒரு ஊக்கம் வராது? இப்படி செய்ய செய்ய செய்யு எவ்வளவுதான் சொல்லி சொல்லலாம், அதை கேட்கறது யாரு? ஆனா அதை பார்க்கும் போது அந்த நற்கிரியைகளை செய்யறதுனால அவங்க ஆசீர்வதிக்க பார்க்கும் போது மற்ற சகோதரர்கள் அதை செய்யணும்னு ஊக்கப்படுறாங்க. நம்மளும் இல்லைங்களா, மற்றவங்க பார்த்துதானே எப்படியோ கத்துக்கிறோம் இல்லைங்களா. ஏதோ நம்ம வசனத்தை படிக்கிறோம், அதை செய்யணும் இதை செய்யணும்னு, அத உதாரணமாக உயிருள்ள உதாரணமாக அதை காட்டும் போது எல்லாருக்கும் சதையே கட்டப்படுகிறது. அதை பாக்குறவங்களாம் ஒரு ஊக்கம், அந்த பாஸ்டருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த சர்ச்சுக்கும் ஆண்டவரும் அதுல சந்தோஷப்படுற. அப்படிப்பட்ட விசுவாசிகள் அந்த நற்கிரியைகள்னால அந்த சபைக்கு ஆசீர்வாதமான விசுவாசிகளா இருப்பாங்க. இந்த புது சர்ச்ச அவங்கனால ஆசீர்வதிக்கப்படும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. வந்தமா பாடணுமா போனோமான்னு இல்லை, ஏதாவது செய்யணுமே ஆண்டவர், அவங்கள அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, 2 தெஸலோனிக்கர் 1:7 சபையை அவர் பாராட்டுறாரு. நீங்க வந்து மக்கடோனியால அக்காயில இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதாரணங்களா இருந்தீங்க. நீங்க எப்படி மனமாறி விக்கிரகங்கள்ல இருந்து ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதற்கு திரும்புற விதத்தை பார்க்கும் போது எல்லாருக்கும் நீங்க ஊக்கம் அளிச்சீங்க. அப்படித்தான் செய்யும் ஒரு சபை போது ஒருத்தர் ஒருத்தர் நற்கிரியைகளை செய்ய ஊக்குவிக்கிற ஒரு இடம். அதனாலதான் 5வது நோக்கம் நற்கிரியைகள் என்ன செய்து? சுவிசேஷத்தை அலங்கரிக்க. சுவிசேஷத்தை அலங்கரிக்க அலங்கரிக்கிறதுனா ஒரு அழகா அழகுபடுத்து, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சில பேர் இப்பெல்லாம் ஃபேஷன் சொல்லி அலங்காரம்னு சொல்லி போடுவாங்க, பார்த்தா அது அசிங்கமா இருக்கும், நல்லாவே இருக்காது. பாத்தீங்களா, இப்பெல்லாம் துணியை போடுற அந்த ஜீன்ஸ் அந்த கிழிச்சுக்கிட்டீங்க, கிழிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கே அசிங்கமா தான் ட்ரெஸ், அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அந்த மாதிரி காஸ்பல வந்து மக்களுக்கு கவர்ச்சியாக அலங்காரமா செய்யறது நம்முடைய நடத்தலாம் சரிங்களா. நம்ம வந்து எப்பப்பா அது தப்பா பேசிக்கிட்டு தப்பானது பேசிக்கிட்டு தப்பானது செஞ்சுக்கிட்டு எப்பப்பா ஷார்ட் டெம்பர் ஆயிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு ஒரு செய்தெல்லாம் கொணலா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது காஸ்பல கொச்சப்படுத்து, அலங்கரிக்குதாது காஸ்பல இல்லையே, அசிங்கமா காட்டுது. ஆனா நம்ம நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு நற்கிரியைகளை செய்துக்கிட்டு கோபம் வர நேரத்துல அந்த கோபத்தை ஆண்டவருக்காக கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையோட அன்போடு நம்ம இருக்கும்போது காஸ்பல கவர்ச்சி ஆக்குறோம் மற்றவங்களுக்கு. எனக்கு தெரியுங்க அந்த மனுஷன் ரொம்ப மோசமா இருந்தாரு, ஆனா காஸ்பல கேட்டு மாறி சர்ச்சுக்கு போறதுனால எவ்வளவு தாழ்மை எவ்வளவு பொறுமை, அது பார்க்கும்போதே அதிசயமா இருக்கே அழகா இருக்கே, இப்போ இப்படிப்பட்ட மோசமானவர் இப்படி மாறி போனாரே அப்படின்னும் போது அந்த காஸ்பலுக்கு அலங்காரத்தை நம்ம கொடுக்கணும். அது எப்படி நடக்குது, நம்ம பேசி பிரசங்கத்தினால இல்ல, நற்கிரியைகள்னால. இது வந்து அந்த அலங்காரம்ன்றது சீட்டு 2:9 வேலைக்காரங்க நம்ம வேலை இடத்துலயா வேலைக்காரர்களே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக உங்க வேலையில நீங்க நடந்துக்கங்க அப்படின்ற நற்கிரியைகள் காஸ்பல அலங்கரிக்க. ஏன் கிறிஸ்தவமே வல்லமையா முன்னேறி பரவுனதற்கு காரணமே காஸ்பல் நற்கிரியைகள் சரிங்களா. நம்மளே கிறிஸ்தவத்தை அவிச்சு போட்டுலாம், நம்ம ஒரு பிரசங்கம் மாத்திரம் பண்ணிக்கிட்டு இந்த பிரசங்கத்துக்கு ஏற்றபடி நடக்காம இருந்தோம், நம்மளுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளே அதை இது பண்ணிடலாம். ஆகவே நற்கிரியைகள் காஸ்பல் எத்தனை காரணங்கள் பாருங்க. நற்கிரியைகள் அடுத்த 6வதாக வேகமா பார்த்து முடிப்போம். நற்கிரியைகள் சத்துருக்களுடைய வாயை அடைக்கிறது, அதாவது விசுவாசிக்க சொல்லுது. இது வந்து 1 பேதுரு 2:15 நேரடியா எடுத்திருக்காங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சுவிசேஷத்துக்கு விரோதமா பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஐயோ நீ கிறிஸ்தவங்க தெரியும் அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டவங்க இருக்கிறாங்க, வேறத்தான் நம்புறதில்ல தப்பு தப்பா திட்டவங்க இருக்காங்க, எவ்வளோ ரூமர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சில நேரங்களில் பேசுவாங்க, நம்மளையே திட்டுவாங்க, எங்க வீட்டுலாம் என்னன்னா இந்துல பயங்கரமா திட்டிருக்காங்க. அவங்க வாய் அடக்குறது எப்படி, சில பேர் வாய் அடங்கவே அடங்காது, பேசிக்கிட்டே உலவிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு நற்கிரியை செய்யும் போது வாயடைஞ்சு போவாங்க, அவங்க வாய் வாயில அடிக்கலாமான்னு கூட சில நேரத்துல தோணும் நமக்கு. ஆனா நற்கிரியைகள்னால அவங்க வாய் மேல ஒரு அடி அடிங்க, வாயை திறக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடும் அவங்களுக்கு. அவங்க சேர்த்துக்கு போய் ஆண்டவரை நம்புறதுனாலதான் இவ்வளவு உருப்படியா எங்க வீட்லயும் இல்லைங்களா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எங்க வீட்டுல திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க சேர்த்துக்கு போய் ஒழுங்கா உருப்படாமையா போன, ஒழுங்கா வேலை செஞ்சு படிச்சு முன்னேறி ஒழுங்கா மத்த பிள்ளைங்க மாதிரி இல்லாம கெட்ட பழக்கம் இல்ல, இது இருக்கிறானே இதை போய் ஏன் எப்ப பார்த்து திட்டிட்டு இருக்கீங்க, பேசுக்கு வழி இல்லாம போது நம்முடைய நற்கிரியை நம்ம வாழ்க்கை. சில நேரங்கள் அவங்களுக்கே அது ஆழமான விதத்துல மனசாட்சிய பேசி அவங்க மனசாட்சியை அவங்கள திட்டி நம்மள கேலி பண்றதும் நம்மள அவமானமா பேசுறது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவங்க வாயறிஞ்சு போவாங்க. அது நற்கிரியைனாலதான் செய்ய முடியும். அப்படி நீ கஷ்டப்பட்டீங்கன்னா பார்த்து படியில ஓகே. 7வதாக கடைசியாக நற்கிரியைகள் என்ன செய்யுது, அதுமையா அந்த பேராகிராஃப் முடியுது பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறார். போன வாரம் படிச்சோம் இல்லைங்களா, நம்முடைய தேவனாகிய பிதாவானவருக்கு எல்லா மகிமை என்றென்றைக்கும். நம்ம எப்படி மகிமைப்படுத்துறோம், இயேசு கிறிஸ்து சொல்லலையா, உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களுடைய கிரியைகள் பிரகாசிப்பிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. உலகத்துல நம்ம குடும்பத்துல நம்ம சுத்தி இருக்கிற மகள நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒருவேளை நம்ம பேச முடியாம இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கை நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக நம்ம கிரியைகளை பார்க்கும் போது வாழ்க்கையை பார்க்கும் போது எவ்வளவு முக்கியம் பார்த்து பாக்குறீங்களா. அந்த நற்கிரியைகள் கடைசியில அதுல என்ன கூட போட்டிருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா கிரியை அந்த நற்கிரியைகள் எபேசியர் வசனத்தை போட்டு பரிசுத்தத்துல நம்மளை நடத்தி அது நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போகிறது. அது நடத்தி நம்மளை கொண்டு போகிறது. சரியான வாழ்க்கை, நீதி கற்பனைக்கு, குடும்பத்துல நேர்த்தி, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம இருக்கும்போது வித்தியாசமா இருக்காது. அந்த மாதிரி நற்கிரியைகள் நம்முடைய கடவுளுடைய மகிமைகள் ஒன்னும் சேர்க்கறது இல்லதானா மனுஷருக்கு முன்பதாக அவருடைய மனித மகிமையை பிரஸ்தாபப்படுத்தலாம். அற்புதமான ஏழு காரியங்கள் நற்கிரியைகள் நோக்கம். நற்கிரியைகள்னா என்னன்னு முதல் பேரால பார்த்தோம். இப்ப நற்கிரியைகள் நோக்கம் ஏழு நோக்கங்கள். முதலாவது அது நம்முடைய விசுவாசத்துக்கு தனியாக ஆதாரமாக இருக்கிறது. தேவனுக்கு நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் காட்டுகிற நன்றியா இருக்கிறது. நம்முடைய நிச்சயத்தை அது பலப்படுத்துகிறது. மற்ற சகோதரர்களை கட்டி எழுப்பி வளர்க்கிறது. சுவிசேஷத்தை அலங்கரிக்கிறது. சத்துருக்குள் வாயை அடக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறது. எவ்வளவு முக்கியங்க. இதெல்லாம் இல்லாம தான் இது ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. இங்க ரட்சிக்கப்பட்டவங்களா தெரியல எத்தனையோ பேர். ஏன் நற்கிரியைகளே இல்ல? ஒரு நன்றியா இருக்கிறது இல்ல, நிச்சயமா இருக்கிறது இல்ல. மத்தவங்களை பார்த்தா யாருக்குமே சபையில ஒரு ஊக்கம் இல்ல. சுவிசேஷத்துக்கு எதுவுமே அலங்காரம் இல்ல. உங்க வாழ்க்கை உங்களை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. கடவுளை மகிமைப்படுத்துற வாழ்க்கையே இல்ல. ஏன் நற்கிரியைகள் இல்ல? இது நேரம் ஆப்போசிட்டா போயிடும். ஆகவே ஆண்டவர் இந்த பாடத்தை படிக்க உதவி செய்யும். வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு நற்கிரியைகள் நோக்கத்தை பார்த்திருக்கோம். அடுத்ததாக நற்கிரியைகள் எப்படி செய்வது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப முக்கியமா தெரியுதுங்களே. அதெல்லாம் நம்ம குறைவா இருக்கிறோமே, அது எப்படி செய்வது அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம அடுத்த பேராகிராஃப் மூணாவது பேராகிராஃப்ல படிக்கலாம். ஜாம்பாள்